نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله خاتم النبيين وامام المرسلين. وحجة الله على خلقه أجمعين. بعثه الله تعالى بالدين القبيل والصراط المستقيم. وجعل رسالتكم عامة للناس إلى يوم الدين. صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد. كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اتقوا الله ربكم ليلا ونهارا أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் அழகிய பேர்நாமத்தை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். அந்த அல்லாஹ் புகழக்கூடியவன் என்று உள்ளத்தால் கேட்டு நாவினால் சாந்துபாடு. சலாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வில் வெற்றி கண்ட அருமை சஹாபாக்கள், சகோங்கள், சகோ சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டவதாக. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த அல்லாஹுவை உள்ளத்திலே ஏந்தி பள்ளிக்கு உள்ளேயும் வெளியிலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தக்வாவோடு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அணியினேற்று உங்களுக்கும் அல்லாஹின் கட்டளையிட்டு இருக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் படைத்த ரப்பை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் உறைவர் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா புனிதமான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த மார்க்கத்திலே எல்லா விடயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம். எங்களால் ஆராய்ச்சி பண்ணுகின்ற அளவுக்கு ஒன்றுமில்லை, எந்த அளவுக்கு இஸ்லாம் முழுமையான ஒரு மார்க்கம். அந்த வகையிலே இன்றைய குத்பாவிலே நாம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அந்த இஸ்லாம், இந்த ஒற்றுமையில் தான் எங்களுடைய பலம், சக்தி, எங்களுடைய எல்லா விடயமும் தங்கி இருக்கிறது என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, கணினியால் சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை, அநேகமான விடயங்களை கூட்டாக ஜமாத்தாக ஒற்றுமையாக இருந்து சாதிக்க முடியும். அது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அந்த கணவன் மனைவி கிடைத்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளுடைய ஒரு கூட்டு வட்டானிய ஒற்றுமையாக இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தினுடைய எழுச்சியாக முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டம், அல்லது ஒரு மாகாணம், அல்லது ஒரு நாடு. இப்படி ஒரு ஊருடைய முன்னேற்றத்தை எல்லாருக்கும் காணமுத்தாலா ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம், ஒரு ஊரினுடைய முன்னேற்றம், எல்லாவற்றையும் ஒற்றுமையிலே வைத்திருக்கிறான். ஒற்றுமை என்பது ஒரு பலம் என்று கூட கூறலாம், ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் என்று கூட கூறலாம், ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி என்று கூட கூறலாம். ஒற்றுமை அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் வரவழைப்பின மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ்வுடைய உதவி ஜமாஅத்துக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்ற போதுதான் இருக்கிறது. அதிசயில வந்திருக்கிற செல்லாக அலைவத்தில் அவர் சொல்ல ரெண்டு நபர்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள். ரெண்டு நபர்கள் பேசிக்கொள்ள வியாழக்கிழமை நாள், திங்கட்கிழமை நாள் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்துல போய் சேருகிறது. அந்த சந்தர்ப்பத்துல இரண்டு பேர் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அமல் அல்லாஹ் கொண்டு சேர்க்கும், அல்லாஹ்விடத்திலே மலக்கும் அவர்கள் கொண்டு சேர்க்க மாட்டார்கள். நவுதுபில்லா, அந்த கூட்டங்களை நாம் யாரும் இருந்து வரக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய நண்பானவர்களே, அந்த அளவு ஒற்றுமை இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. எந்த அளவுண்டா, ஒரு ஒன்றுபட்ட சமுதாயம், கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற போது அவர்களுக்குள்ளே ஐந்து விடயங்கள் இருக்க வேண்டும். ஐந்து விடயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற போதுதான் அந்த சமூகம், அந்த குடும்பம், அந்த சொசைட்டி, அந்த கமிட்டி முன்னே, அந்த கமிட்டியிலே உள்ளவர்களும் அதற்கு துணையாக உதவியாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்களும் ஐந்து விடயங்களை பங்கு கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் பாராட்டுதல். நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், எங்களுடைய குழந்தை ஒரு நல்ல விடயத்தை செய்கிறது, அந்த குழந்தையை நாங்கள் பாராட்ட வேண்டும் முதலாவது. அல்லது ஒரு கமிட்டி, ஒரு நிறுவனம் நல்ல ஒரு சேவையை செய்கிறார், அவர்களை பாராட்ட வேண்டும் முதலாவது விடயம். இரண்டாவது அன்பளிப்பு. குடும்பத்தில் ஒரு பிள்ளை நல்ல திறமையா இருக்குது, படித்து முன்னேறுது, அந்த பிள்ளைக்கு அன்பளிப்புகளை கொடுப்போம். ஊர்ல ஒரு கலகம் இருக்குது, ஊர்ல ஒரு கமிட்டி இருக்குது, அழகா ஒரு நிறுவனத்தை எடுத்து போறாங்க, அழகா ஒரு ஜம்யத்துலமா ஒரு சபை எடுத்துட்டு போறாங்க, அழகா ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு எடுத்துட்டு போகுதான்னு அவங்களுக்கு எங்களை நாங்க என்ன எங்களால என்ன பங்களிப்பை கொடுப்போம், அன்பளிப்புகளை கொடுப்போம். எங்களால இதுதான் செய்ய இயலும். அன்பளிப்புன்னு செல்றது பணத்தை காணிய பூமிய கொடுக்கிற மாத்திரம் அல்ல, எங்களுடைய நேரத்தை கொடுப்பதும் அதற்கு கொடுக்கிற அன்பளிப்பு தான். எங்களால பணம் இல்லை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் அதுல கலந்து கண்ணியமானவர்களே. இரண்டாவது அந்த ஒற்றுமை அல்லது அந்த குடும்பம் தலை தூங்குவதற்கு, அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு இரண்டாவது விஷயம் அன்பளிப்பு கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது விஷயம் உதவி. உதவி கணவன் மனைவி வாழ்க்கல, மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவி சொல்லவாக வாழ்க்கும் வீட்டு வேலை செய்வாங்க, அதான் கேட்டா பள்ளிக்கு போவாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக வீட்டு வேலை செய்யலாம். எந்த அளவுண்டா, சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பிஞ்சு ஆடைகளை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைத்திருக்கிறார்கள். தேங்காய் திருகியிருக்கிறார்கள், வீட்டில் உள்ள சில பாத்திரங்களை கழுவியிருக்கிறார்கள், நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறையவே உதவி கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மூன்றாவது உதவி செய்ய வேண்டும். நாலாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் கொஞ்சம் கொடுக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுமா, ஒரு சமூகம் ஒன்றுபட்ட ஒரு சமூகம், ஒரு அமைப்பு ஒற்றுமையாக இருக்கணுமா, எங்களால் ஏந்த நேரத்தை அவருக்கு நாம் கொடுப்போம். கணவன் மனைவி வாழ்க்கல அல்லது உறவினர்கள் வாழ்க்கையில நாங்க எப்படியாவது கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். நேரம் கொடுக்காட்டி பிரச்சனைகள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். அடுத்த விஷயம் அஞ்சாவது விஷயம் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஐந்தாவது விஷயம் உடல் சார்ந்த பங்களிப்பு கொடுக்கணும். உதாரணமாக உள்ள சமூகத்துல முன்னேறி வருகின்றா, அந்த பிள்ளைய தலையை தடவணும், அந்த பிள்ளையை முத்தமிடணும், அந்த பிள்ளை என்னென்ன வகையில உடல் சார்ந்த விஷயம், அல்லது சமூகத்தில் ஒரு பெரியார் இருக்கிறார், ஒரு ஆதரவு இருக்கிறார், அவரால் நிறைய பிள்ளைகளை உருவாக்குறாரு, ஹாபி காட்டுறாரு, அந்த ஆதரத்துக்கு எங்களால ஏன் அன்பளிப்பு கொடுக்குறது, ஆதரத்துல கையை பிடிச்சி ஆதரத்துக்கு பெரிய ஒரு தியாகம் செய்யறது, தலையை தடவணும். கண்ணியமானவர்களே, இது எங்களால அவர்களை உடல் சார்ந்த அவரை உள்ள வித்தியாசமான ஒரு சந்தோஷப்படும். எனவே இந்த அஞ்சு விஷயம், அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கிராமத்தினுடைய கொமிட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு அமைப்பாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இந்த ஐந்து விடயம் கலக்கப்படுகின்ற போது, இந்த ஐந்து விடயங்களும் பேணப்படுகின்ற போது, அங்கே நாங்கள் ஒரு அதாவது நிறைய எதிர்பார்த்த இலக்கியங்களை அடைய முடியும். இது மிக முக்கியமானது. இஸ்லாம் எந்த அளவு இந்த ஒற்றுமைக்கு வலியுறுத்தி கூறியிருக்க என்று பாருங்கள். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். சொல்லலாக அனைவரும் அவர்கள் அதிர்ச்சியில சொன்னார்கள். அழகான உதாரணம், நான் மூணு உதாரணத்தை சொல்றேன். சொல்லலாம் அனைவரும் அவர்கள் ஒற்றுமைக்கு உதாரணம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்கள். எல்லோர்களும் எப்படி ஒரு மனிதரை போன்றவர்கள், கடல் கடந்த நாட்டில் இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு நாட்டில், கேள்விப்படாத ஒரு நாட்டில் இருக்கலாம், மோமீன்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். எங்களை உடம்புக்கு வருத்தம் வந்தா நாங்க அனுபவிக்கிறத போல இன்னொரு நாட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தா, மோமின் இருந்தா, அதையும் நாங்க அப்படித்தான் நினைப்போம். எங்களை அவுரத்தை இன்னொருத்தர் பார்க்க கூடாது, எங்களை குறைய இன்னொருத்தர் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற நாங்க, அதே போல மோமிங்கள குறைய இன்னொருத்தர் பார்க்க கூடாது, மோமிங்கள குறைய இன்னொருத்தர் பப்ளிக் பண்ண கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகான உதாரணம், அல் முஃமினூன் கரஜுலில் வாஹித், ஒரு மனிதனை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் நபி சொன்ன ஜஸர், ஒரு உடம்பு கொப்பானவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் கல் புன்யான், ஒரு கட்டிடத்து கொப்பானவர்கள். எவ்வளவு அழகான உதாரணம், ஒரு உடம்பு, ஒரு மனிதன், ஒரு கட்டிடம், எதை பார்த்தாலும் ஒரு அழகான உதாரணத்தை வெளியே கொள்ளலாம். கட்டிடத்தில இடையிருக்குதான் குறைகளை காட்டி கொடுக்குமா, எவ்வளவு தைரியமா ஒரு கட்டிடம் இருக்கு, எவ்வளவு தைரியமா ஒரு கட்டிடம் பிரிஞ்சு நிற்கிறோமா இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்பு எல்லாம் இயங்குகின்ற போது அந்த மனிதன் எவ்வளவு வேகமாக அழகாக இயங்குகின்றான். அன்பானவர்களே, இது எங்களோட உண்மையை வலுப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லித்தது அழகான உதாரணம். எனவே அன்பானவர்களே, எல்லாரும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல விபரிக்கின்ற போது சொன்னார்கள், ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மோமினுக்கு தன்னுடைய கண்ணிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அந்த வருத்தத்தை ஏனைய உறுப்புகளும் அனுபவிக்கும், அந்த வருத்தத்துல பங்குகள். கண்ணுக்கு தான் வருத்தம் சொல்லி கண் மட்டும் தூங்காம இருக்காது, வாய் சாப்பிட மறுக்கும், கை பிடிக்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும், அன்றாட வேலைகளை செய்து கொள்ள இல்லாம உடம்பு பின்வாங்கும். ஏன் காரணம், உடம்புல உள்ள ஒரு உறுப்புக்கு வருத்தம், ஏனைய உறுப்புகளும் அதன் பக்கம் தேவையுள்ளதாக இருப்பதால், அதனுடைய கஷ்டத்திலே பங்கு கொண்டதாக இருப்பதால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். கண்ணியமானவர்களே, அதே போல பூமிங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் இருந்தால், இந்த ஊர்ல இருந்தால், இந்த மூலமுழுக்கில் இருந்தாலும், என்ன பாசப்போட்டு பேசக்கூடிய அமைப்புல இருந்தாலும், வெள்ளையராக இருந்தாலும், கருப்பாக இருந்தால், அரபியா இருந்தால், அஜமியா எப்படியா இருந்தால், அவர்கள் பூமிங்கள் இந்த அடிப்படையில நாம அவர்கள் அவர்களை அப்படித்தான் நினைக்கிறோம். அவருடைய உள்ளம் எப்போதும் அந்த சிந்தனையில் தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கப்படும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற சில இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டாம். இன்னும் முக்கியமாக ஒற்றுமை வழிகாட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இடங்கள் இருக்கு. இது ஒரு அழகான உதாரணம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜமாஅத் துறையில் பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய ஒரு இடம் ஜமாஅத் துறையில். மாஷாஅல்லாஹ், சில பள்ளிகளில் 2000-3000 பேர் ஒவ்வொரு வகுப்பு, சில பள்ளிகளில் 5000-10000, 100,000 பேர்,
மிகப்பெரிய ஒரு மீடியா முஸ்லிம் உம்மத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கணுமா, மிகப்பெரிய ஒரு மீடியா இந்த நிம்பர். வெள்ளிக்கிழமனால எங்கெங்க எல்லாம் முஸ்லிம் கிராமம் இருக்குதோ எல்லா வடத்திலும் இந்த பின்பர் பயன்படுத்தப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த பொதுமாவை தீர்த்து கொண்டிருக்கிறார். அன்பாளர்களே, அது ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற ஒரு இடம். அதே போல மக்கா மதீனா ஹஜ்ஜுடைய கடமை, அதுவும் ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம். எவ்வளவு வசதிக்காரர் படித்தவர் தாமரை யாரு போனாலும் அங்க எல்லாரும் ஒரு ஆடையோட, அந்த வெள்ள ஆடையோட, கப்பன் கப்பன் ஆடையை போன்ற அந்த வெள்ள இஹ்ராம் ஆடையோட வசதிக்காரிமாத்தாலும் மக்களை ஒரு அணியில கொண்டு வரக்கூடிய ஒரு ஒற்றுமையான இடம் இருக்கும். இதை விட மிகப்பெரிய உதாரணம் என்ன வேண்டும், இதை விட மிகப்பெரிய உதாரணம் என்ன வேண்டும். ஒரு எகாமத்தா சொல்லப்படுகிறது, இமாம் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறார், எல்லாரும் சஃப்ல 15-20 லட்சம் மக்களை ஒரே அணியில கொண்டு வராங்க. சுபஹானல்லாஹ், இந்த காட்சியை பார்த்து மக்களுக்கு இஸ்லாமுக்கு நுழைந்திருக்கிறார். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய இடங்கள்.
அடுத்து ஒற்றுமையை ஈடுபடுத்தக்கூடிய சில காரணங்கள் இருக்கு. காரணங்கள் இடம்பெற்றால் ஒற்றுமை ஈடுபடும். அந்த காரணங்கள் எங்களுக்குள்ளே நிகழ்ந்து விடக்கூடாது. அதுல இது முக்கியமாக பிரச்சனைகள் ஏற்படுவதை எங்களை ஒற்றுமையை ஈடுபடும். அதை குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனைகள் உருவாகின்ற போதும் அந்த ஒற்றுமை சீர்குலையப்பா, அந்த இஸ்லாம் தன்மை அப்படியே இழக்கப்பா. எனவே அந்த பிரச்சனைகள் வராமல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய மனதை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், கல்வன் தனிமாக இருக்க வேண்டும், அல்லது கல்வன் பதில் அல்லாஹ்வை நினைத்து நடுங்கக்கூடிய கல்வாக இருக்க வேண்டும். இப்படி எங்களை கல்வி இருந்தா எப்போதும் நாங்கள் பிரச்சனை பண்ணிக் கொள்ளமா, எங்களை மற்றவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும், மற்றவரை தப்புகளை எங்களை கண் கண்டாலும் அதை மறைக்கணும், எங்களை அவங்க போல நாங்கள் மறைக்கணும். ஆனா முதலாவது விஷயம் பிரச்சனை, காணிக்கும் பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனை, இதையெல்லாம் ஒற்றுமை சீர்குலைக்கும். எனவே யாரும் பிரச்சனை பண்ணிக் கொள்ளக்கூடாது, அது ஒற்றுமை சீர்குலைக்கின்ற மிக முக்கியமான காரணிகளோடு. இரண்டாவது பொறாம், ஒருவருக்கு மத்தியில வியாபாரத்துல பொறாம, ஒருத்தர் படிச்சு முன்னேறினா பொறாமல், இத பொறாம இருக்கிறதே ஒற்றுமை சீர்குலைக்கும். அனைவர் சொல்லும் அவர்கள் அதை அறிவித்து சொன்னார்கள். எப்படி பிறகு இந்த போட்டா நெருப்பு எப்படி இந்த விறகு எல்லாம் சாம்பலாக்குமோ அதை போல உங்களோட நன்மை எல்லாம் இந்த பொறாம அப்படியே முழுமையா அழிச்சிருப்புதான். எங்க நன்மை ஒண்ணுமே இருக்க அந்த பொறாம பண்ணக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல அப்படி ஒண்ணுமே இருக்காங்க. பொறாம ஏற்பட்டா ஒற்றுமை சீர்குலைஞ்சிடும். ஒருத்தர் ஒற்றுமை அணு முடிக்கிறத பார்க்கிறார், ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வத்த அடுத்த வீட்டுக்காரன் பார்க்கிறார். சில சந்தர்ப்பங்கள்ல கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வத்த தன்னுடைய மனைவியால சகித்துக் கொள்ள, தன்னுடைய அந்த மனைவியுடைய உண்மாவால மாமியால சகித்துக் கொள்ள முடியாது, அடுத்த வீட்டுக்காரன் சகித்துக் கொள்ள முடியாது, ஒரு குழந்தை முன்னேறத்த பக்கத்தில் உள்ள குழந்தையால சகித்துக் கொள்ள முடியாது. பொறாம கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை யாருடைய உள்ளத்துல இருக்குதோ சொல்லலாக எச்சரித்தார்கள். மிக பயங்கரமான பாவம், பொறாமையோட யாரும் மௌத்தாகிடப்படாது. எங்களுடைய அமல் ஒண்ணுமே அல்லாட்ட போய் சேரா. பொறாம உள்ள மக்கள் இரவுல தூங்க மாட்டான், கவலை, அவன் முன்னேறிட்டானே, அவன் படிச்சிருக்கானே, அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டானே, அவன் மாதா மாதம் நல்ல வருமானம் எடுக்கிறானே, வருஷ வருஷம் உமுறாக்க போறானே, நிறைய பேரு சதக்கா கொடுக்கறானே, ஒரு கவலை. அடுத்த விஷயம், பொறாம உள்ள உள்ளங்கள்ல ஒன்றுமே நல்லதை நினைக்கலாம். நீ மரவும் பசாத உமுதாவும் மரவா, யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குமோ அந்த நோய் கூடிக்கொண்டுதான் போய் குறைக்கலாம். அல்லாதான் நம்ம உள்ளத்தை மாற்றணுமே தவிர எங்களால மாற்றலாம். ஒரு மனிதன் நினைத்து மாறினாலே தவிர அல்லாஹ் அவனை மாற்றுவது இல்லை. அவன் நினைச்சவனு திருந்ததுக்கு அப்போதான் அல்லாஹ் அவனை திருத்துவான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பொறாம யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் ஒற்றுமை சீர்குலையும். இனி பயங்கரமான எச்சரிக்கை, இனி பயங்கரமாக இந்த ஒற்றுமை சீர்குலைக்கின்ற காரணங்களிலே ஒன்று. அடுத்து ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரணங்களிலே ஒரு ரகசியத்தை வரம் செய்யப்படுகிறது. அதை இப்படியும் சொல்லலாம், ஒரு மஜிலிஸ் அல்லது ஒரு குடும்பம் இதனுடைய அமானிதத்தை பேணாமல் இருக்கிறது சொல்லலாம். உதாரணமா கணவன் மனைவி என்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அமானிதமான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இல்லற விஷயத்தை வழியிலே சொன்னால் மௌத்துக்கு பின்னால் கையாம சொன்னால் பயங்கரமான தண்டனை இருக்கிறதே சொன்னார். அதே போன்று ஒரு நிர்வாகம், பள்ளியுடைய நிர்வாகம் இருக்கிற ஒரு அமானிதம், பள்ளியுடைய நிர்வாகத்திலே 10 பேர் 11 பேர் அங்கம் வகிக்கிறார்கள். ஊரிலே ஒரு காரார் அல்லது ஒருவர் தப்பு செய்கிறார், ஒரு ஜமாத்திலே ஒருவர் வந்து சொல்கிறார், அசரத் அல்லது ஹாஜியார் இவர் இப்படி ஒரு நடத்தை வச்சு இருக்கு, இவர் திருக்கோம் என்று சொல்லுவார். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் மசூரா போட்டு அவரை வீட்டுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் போவார். போறதுக்கு முன்னால இது இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுவார், உங்களை குடிக்க வரப்போறாங்க நிர்வாகத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கொடுப்போம். கண்ணியமானவர்களே, இது என்ன தெரியுமா, இது ரகசியத்தை பரகம் செய்யப்படுது. அமானிதம், ஒரு மஜ்லிஸ் அமானிதம், பழைய மாணவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம் வெளியில போக கூடாது. அது பப்ளிக் காலத்துல விஷயமா இருந்தா பிரச்சனை போகலாம், சில மசூராக்கள் வெளியில போக கூடாது. ஒரு மஜ்லிஸ் அமானிதம், உலமாக்கூடிய மஜ்லிஸ்ல உலமாக்க தான் ஒன்று சேரும்,
வேறவங்க வந்து அதை உட்காரதா இருந்தா தலாம் சொல்லி அனுமதி எடுத்ததுக்கு பின்னாலதான் உட்காரணும். அப்படி இல்லாட்டி அவர் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார், மஜித்த உட்கார்ந்து கொண்டிருக்கார். ஒரு மஜித்த உட்கார முன்னால தலாம் சொல்லி அனுமதி எடுத்ததுக்கு பின்னால்தான் உட்காரணும். அழகான வழிபாட்டு வந்திருக்கு. யார வீட்டுக்கு போய் திடீர்னு நுழையல, முதலாவது முறை சலாம் சொல்லுங்க பதில் வர இல்லையா, இரண்டாவது முறை சலாம் சொல்லுங்க பதில் வர இல்லையா, மூணாவது முறை சலாம் சொல்லுங்க அதுக்கும் பதில் வரலையா, திரும்பிடுங்க. அதுக்கு மேல கஷ்டப்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்தினா அது பாவம். சரிய அழகான வழிகாட்டல் சொல்லித்தரு அவர் என்ன நிலைமை இருக்காரோ அது எங்களுக்கு தெரியாது. எனவே அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் ஒன்று ரகசியத்தை பரகசியப்படுத்துதல். அடுத்தது தவறுகளையும் பரகசியப்படுத்துதல். இதுவும் தப்பு தவறுகள். தப்பு தவறுகள் யாருக்கையாவது நடக்கும். மனிதன் குறையுள்ளவன், குறையை காணக்கூடும். மனிதன் இயல்பிலே குறையுள்ளவன், குறையை தேடக்கூடியவன். ஒத்தாள்மார் பிள்ளையுடைய குறையை தருவார்கள், பிள்ளைகள் ஒத்தாள்மார்கள் குறையை தருவார்கள். ஒரு ஜமாஅத்தார் ஊரினுடைய இந்த நிர்வாகத்துடைய குறையை தருவார்கள், நிர்வாகிகள் ஜமாத்தாவுடைய குறையை தருவார்கள். கணவன் மனைவியுடைய குறையை, மனைவி கணவனுடைய குறையை. இது வளமை, இதோ வளமை. எனவே அன்பானவர்களே, குறைகளை பரமசியப்படுத்தக்கூடாது. குறைகளை யாருக்காவது கண்டால் இஸ்லாம் சொல்லித்தர போல அவருக்கு அவன் நான் வாழ்த்தியோடும் அவரை அணுகி சொல்லும். அதுதான் நாங்க அவரை சமூகத்துக்கு முன்னால கேவலப்படுத்த போனா அவர் தொடர்ந்து அந்த தவறில் நிலைத்து இருந்து கொண்டிருப்பார். எனவே ஒரு மனிதன் தப்பு தவறு செய்கிறானா அவனை முறையான முறையில அணுகி அந்த மனிதத்திற்கு அந்த குறைய பப்ளிக் பண்ண யாருக்கும் அனுமதி மறைந்தா அல்லாஹ் கியாமத்தில் நாள்ல குறைகளை மறைத்து எங்களை மன்னிப்பான். எனவே மற்றவருடைய குறைகளை எப்போ மறைக்கக்கூடியவர்களாக அமைப்போம். அடுத்த விஷயம், எங்களுடைய உறுப்புகளை சரியான முறையில ஏனாமல் இருக்கும். இந்த கை இருக்கிறேன், கை செலவான கை சும்மா அழிக்காது. ஒரு மசாலுக்கு போனா ரெண்டு பேரை லேசா அடிக்கும், அல்லது இன்னொரு பிரச்சனை ஏதாவது நடந்துச்சா முதலாவது கை வைக்கிறார்கள், அல்லது ஊர்ல ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை முதலாவது பேச்சு ஏசுற அவர்கள். எளியமானவர்கள் இந்த உறுப்புகள் பேணப்படணும், இல்லாட்டி ஒற்றுமை சீர்குலை. அதனால் தான் சொல்லலாம் அனைவர் செல்லும் ஒரு வகையில் சொன்னார்கள், யாருடைய இந்த நாவையும் யாருடைய இந்த வர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார். சொல்லலாம் அனைவர் அவர்கள் பொறுப்படுத்துகிறார். இந்த இரண்டு மிக பயங்கரமான உறுப்புகள். ஒரு ஊரிலே ஒற்றுமை இல்லையா அதற்கு காரணம் நாவு. ஒரு ஊரிலே சமூகம் வேறுபட்டு பிரிந்திருக்கிறார்களா அதுக்கு காரணம் இந்த நாவு. குடும்பம் கலைகிறதா அதுக்கு காரணம் வருமஸ்தானம். ஒரு குடும்பம் பிள்ளைகள் அனாதையாகப்பட்டு சீரழிக்கிறார்களா காரணம் அதற்கிட்டாமோ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூட சொல்லலாம் அனைவர்கள் அவர்கள் இந்த இரண்டு உறுப்பை கொண்டு நீங்க கடுமையாக சொன்னார். இந்த நாவு இருக்குது சுமார் 50-60 கிரேடு. மனிதனுடைய உடம்பு இருக்குது 50-60 கிலோ கிரேடு. எந்த அளவு பவர் தான் இந்த நாக்கு, 50 கிராம் உடைய இந்த நாக்கு இருக்குது, 50 கிலோ கிராம் உடைய இந்த உடம்பை கொண்டு நலகில் நல்லக்கூடிய மிக அபாயமானது. நாக்கு எலும்புகள் இல்லை. வேண்டிய பொருள் திரும்பி திரும்பி பேசு. சொல்லலாம் அனைவசன ஹதீஸ்கள் எச்சரித்தார்கள், கயாமத்துடைய நாளில் சில மக்கள் இரண்டு முகம் உயர்வார்கள், இங்க ஒரு முகம் இன்னொரு ஒரு முகம். கண்ணியமானவர்களே, எனவே அன்பான அல்லாஹ்வு நல்லடியார் இந்த விஷயங்களை எப்படி பேசிக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, யாருக்கும் இன்னுடைய கருத்தை தெளிக்க கூடாது. கருத்தை தெளித்தலும் ஒற்றுமை தீர்வுகள். விரும்பினா ஈமான் கொள்ளுங்கோ, விரும்பினா நிராகரி. அல்லாஹ் சொல்லிருக்கிறான், ஈமான் கொண்டா என்னென்ன பாய்தா, என்னென்ன நன்மை வருக்கம் இதெல்லாம் கிடைக்கும். நீ நிராகரிச்சா உனக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லிருக்கிறான். எனவே விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நிராகரி. கண்ணியமானவர்களே, யாரோடையும் நாங்கள் மிருந்து வாங்கிட்டோம். யாருக்கும் என்னுடைய கருத்தை திணிக்க கூடாது, தூண்டக்கூடாது. எந்த அளவுண்டா இதுக்கு அழகான உதாரணம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களையும் அல்லாஹ் ஃபிரௌனுடையதிலே அனுப்புகிறான். தாவா அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினா. மிருதுவாக சொத்தாக போய் சேர்ந்து ரெண்டு பேர் மிருதுவாக பேசுங்க. அப்படி நீங்க பேசினா என்ன நடக்கு தெரியுமா? அல்ல அல்லது
வலிப்பினு பெறுவார் அல்லது பயந்து நல்லொரு வலிக்கு வருவார்.
யார் அனுப்பியிருந்து நபி சாதாரண ஒரு கொடுங்கோல நல்ல தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகளை கொலை செய்த மிகப்பெரிய குரூரமான அரசர்களுக்கிலே ஒரு நபி இரண்டு நபியை அல்லாஹ் அனுப்பி சொல்லுகிறான். விருதுவாக பேசுங்கள். புத்திமதி. எனவே அன்பான் அல்லாஹ் நல்லதாக இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து ஒற்றுமையை சீர்குலைக்காமல் எப்போதும் ஒற்றுமையை நாங்கள் வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மக்களை நாங்கள் வாயால் சொல்லி திருத்துகின்ற போது சில வேளை அவர்களுக்கு அது மனக்கண்டத்தில் ஏற்படலாம். உளவியல் சொல்லித் தருகிற ஒரு உண்மையை ஒரு மனிதன் வாயால் சொல்லுவதை விடவும் அவனுடைய உடம்புகளால் அவனுடைய செயல்களால் அவன் காட்டக்கூடிய அந்த நன்னடத்து இருக்கிறதே அது தாக்கத்தை அதிகப்படுத்தும். சொல்லை விட செயல் பலமானது சாதனையானது. எனவே அன்பானவர்களே, வீட்டிலே உள்ள குழந்தைகளை நாங்கள் தான் வளர்க்கிறோம். எங்களை குழந்தைகள் நல்ல பேச்சு பேசுவது கெட்ட பேச்சு பேசுவது எங்களுடைய நடத்தையால் அந்த கூட்டம் அந்த கூட்டான அந்த குடும்பத்தினுடைய நடத்தையால். குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேச தெரியாதவர்கள், குழந்தைகள் கேட்ட வார்த்தையை தான் பேசக்கூடியவர்கள். குழந்தைகளுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, குழந்தைகள் கேட்ட வார்த்தை தான் பேசுகிறார்கள். நாங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு கூட்டான ஒற்றுமையான குடும்பத்தில் எதை பேசுகிறோமோ அதைத்தான் குழந்தைகள் பேசுவார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது நல்லது கெட்டது, எங்கு அங்கு விதைக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர் அறுவடை செய்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நல்லதாக இந்த ஒற்றுமையை எப்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அருள்புரவான் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னமும் மூமினூன் ஐக்குவா, மூமின்கள் எல்லோரும் ஒரு சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள், ஒரு உறவுகள் எல்லாரும். வைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்துங்கள், ஒற்றுமைக்கு நீங்கள் நீது ஊட்டி அந்த ஒற்றுமையை வளர்த்தறிங்கள். அந்த அர்த்தத்தை அல்லாஹ் உருவாக்கி சொல்கிறார். ஒற்றுமையை நீங்க வளர்த்தறிங்கள், அது எந்தெந்த இடத்துல அந்த ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே வளர்த்தறிங்கள். உங்களால் எதை கொடுத்து அந்த ஒற்றுமையை வளர்க்க முடியுமோ அதை வளருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அருள்புரவான் சொல்லுங்கள், ஒவ்வொரு நபிமாரினை அல்லாஹ் ஒவ்வொரு கவுமு கருதினான். அந்த கவுங்கள் என்ன செய்தார்கள், அந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஒரு வித்தியாசமான பாணியில் எல்லாம் சொல்கிறார். பாருங்கள், வைலா மதியன் அஹாபு சுஹைபா, மதியன் வாசிகளுக்கு அவர்களின் நின்று உள்ள ஒரு சகோதரன் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். வைலா தமூத் அஹாபு சாலிஹா, தமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் நின்றும் ஒரு சகோதரர் சாலிகளை தான் அவர்கள் அனுப்பினோம். அவர்கள் நின்று ஒரு சகோதரர் சாலிகளை தான் அவர்கள் போறோம். அவர்களை நின்று ஒரு சகோதரன் என்றெல்லாம் சொல்கிறார். இந்த சகோதரன் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளை அல்ல. அல் ஹல்கு இயாருல்லா, படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்காட்டுகிறார். எனவே கலிமா ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒரு மனிதனின் அடிப்படையில் அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லா சந்தர்ப்பம் இந்த ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்ல நியாயத்தை கொடுத்து அனைவரையும் இறைவன் சமர்ப்பித்துக் கொள்வானாக. ஆமீன். ஆமீன். வா ரஹ்மானா. அலஹம்துலில்லாஹ்.